இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு உள்ளவன் எவனா அவனுக்கு கொடுக்கப்படும் என்கிற காரியத்தை நாம் வேதத்திலிருந்து சிந்திப்போம். மத்தேயு 13:10-13 வரை வார்த்தையில் வாசிப்போம். மத்தேயு 13:10-13.
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உண்மைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால்
எனக்கு ஆண்டவர் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார், உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை மாற்றி மாற்றி சொல்லிட்டு கிடப்பாங்க. ஆனால் வேதத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது உள்ளவன் எவனோ அப்படின்னு சொல்லி நாம் அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அப்போ இந்த உள்ளவன் இல்லாதவன் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன காரியத்தை வச்சு சொல்கிறாரு? பணமா, படிப்பா, பொருளா, ஆரோக்கியமா, பதவியா? உள்ளவன் இல்லாதவன் அப்படிங்கிறத என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு? மேலேயே சொல்லிட்டாரு, பரலோராஜ்யத்தினுடைய காரியங்களை ஊமைகளாக பேசுகிறேன். திரும்பவும் கேட்குறாங்க, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்னா அவர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதான வாக்கியத்தை தேவன் கட்டளையிடவில்லை. அப்போ ஆண்டவர் பரலோராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அல்லது ஓமைகளுடைய பொருளை ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரியும்படியான ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ உள்ளவன் எவனோ இல்லாதவன் எவனோ அப்படின்னா என்ன, எதை நாம் சொல்லலாம் இந்த வசனத்தின்படி சொல்லுங்க பார்ப்போம், யாருக்கு தெரியும் பார்க்கலாம். வசனத்தின் இன்னொரு தடவை படித்தா புரியும் நம்மளுக்கு, எப்படி தெரியாத கணக்கை திருப்பி ஒரு டைம் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக புரியும். புரியாத காரியத்தை ரெண்டு டைம் வாசித்தோம்னா அதில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம், எது உள்ளவன் எவன் இல்லாதவன். அதை முதலே போட்டிருக்க அதில் வெளிப்படையாக எழுதியிருக்குத. இதில் மறைபொருளாக என்ன ஆண்டவர் எழுதியிருக்கார்? உள்ளவன் இல்லாதவன் இல்லை, இந்த வசனத்திலேயே இருக்குது, இந்த மூணு வசனத்துக்குள்ள அது அடங்கி இருக்குது. சோத்ரா 13 வாசிப்போம்.
அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் பேசுகிறேன்.
போதும். அப்போ ஊமைகளாய் ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். ஏன் ஊமைகளாய் அவர்களுக்கு போய் சேர்கிறதுனா, கண்டும் காணாதவர்களாயும். ஆமாம், ஏன்னா தானே இது எப்போ கேட்குற பிரசங்கம் தானே, சின்ன வயசுலேருந்து கேட்டால் தானே, ரசிக்கப்பட்டதுலேருந்து கேட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கறதில்ல. உள்ளவன் அப்படின்னு சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையினுடைய தரிசனம் இருக்கிறவர்கள், அதுக்கப்புறம் அதை கேட்கிறவர்கள், அதுக்கப்புறம் உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், அவன்தான் உள்ளவன். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் தான் உள்ளவர்கள். அப்போ அந்த உள்ளவர்களுக்கு ஓமைகள் வெளிப்படுத்தப்பட்டு ரகசியங்களாக அறிவிக்கப்படுகிறது. இல்லாதவன் அப்படின்னா வாசிக்காதவன், சிந்திக்காதவன், உணர்ந்து கொள்ளாதவன், அவன் தான் இல்லாதவன். இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு உலக பிரகாரமான அறிவு இருக்கும், பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், பட்டம் இருக்கும், பதவி இருக்கும். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால் அவைகள் பயனற்றதாக இருக்கும். அதனால் ரொம்ப ஞானம் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைபிள் படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. உலகத்தில் நிறைய பதவிகளையும் பட்டங்களையும் விசேஷமான பரிசுகளையும் வாங்கியிருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிள் படிக்கிறவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் சிந்திக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படி சிந்திக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா மூளைக்கு நிறைய வந்து வேலை கொடுக்குற நாம, அப்போ நிறைய காரியங்களை அது வந்து கண்டுபிடிக்குது. புக்கு படிக்கிற பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் குறைவு, கேரளாவில் ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு சில நாடுகளில் புஸ்தகம் வாசிக்கிற பழக்கம் நிறையா இருக்குது. அதே மாதிரி வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் சிந்திக்கிறவர்கள் எப்படி ஆடு மாடு வந்து புல் கிடச்சதுன்னா பகலில் நிறைய சாப்பிட்றோம், சாயங்காலமானால் உட்காந்து அசைப்படும். அந்த மாதிரி நாம் கேட்கும்போது நிறைய காரியங்களை கேட்டுறோம், வாசிக்கும் போது வாசிச்சிட்றோம். எப்போ நேரம் இருக்குதோ அப்போ வந்து நாம் அதை சிந்தித்து பார்க்கணும், இதில் என்ன உண்மை இருக்குது. மற்றவர்களுக்கும் இந்த மற்றவர்கள் சொன்ன வார்த்தைக்கும் இவர்கள் பேசின வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, என்ன பொருள் அடங்கி இருக்கிறது, என்ன பொருளை மறைத்து வைத்து அந்த ஊமையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உள்ளவன் எவனோ அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கொஞ்சம் தடுமாற வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே வந்து உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால், அப்போ அங்கே வந்துருச்சு பதில் வந்துருச்சு. உள்ளவன் யாரனா கேட்கிறவன், வாசிக்கிறவன், சிந்திக்கிறவன், தியானிக்கிறவன் தான் உள்ளவன். அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அதிகமாய் அறியும்படியான ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த காரியம் இல்லாதவங்கிட்ட, படிக்காமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கவங்ககிட்ட உலகத்தில் இருக்கிற படிப்பும் வீணாக போயிடும். ஏன்னா அவங்க சிந்திக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல, ஏதோ படித்து பட்டம் வாங்கி வச்சுருக்காங்க பெயர் அளவில். ஆனால் சிந்தித்து தியானிக்கும் போது தான் அது அவங்களுக்கு பயன் கொடுக்கும். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை நாம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் வாசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், தியானிக்கும் போது இருக்கிறார்கள். ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அப்போ பிரச்சனையாக போயிடும். ஆமாம், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் இருப்பாங்க. இப்போ கோதுமை மாதிரி தான் பதறம் இருக்கும், ஆனால் முளைக்க போடும்போது என்னாகும், பதறு இல்லை பதறு விலகாது, பதறம் கொஞ்சம் முளைக்கும், பயிர் வளராது. பதறு பதறு வந்து முளைக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. பதறும் முளைக்கும், கொஞ்சம் கூட ஒரு அரை அடி வளரும், இவ்வளோதான் வளரும், அதுக்கு மேலே வளராது. பதறும் முளைக்கும், பதறும்
முளைக்கும்.
அல்ல, பதறை வந்து வேண்டான குப்பையில் போட்டாலும் அதுவும் முளைக்கும். அப்படியாக இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்கிட்டருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், அது காணாம போயிடும். அதனால் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், அப்பொழுது நாம் அதிகமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை தேடி நாம் அதை பெற்றுக்கொள்ளும்போது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமான பொருளும் பணமும் புகழும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் உள்ளவர்கள், உள்ளவர்களுக்கு கூட கொடுக்கப்படும், இல்லாதனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்காதவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு என்ன ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். மத்தேயு 13:34-35
இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார், ஊமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
போதும், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையும் ஊமைதான். அப்படின்னா பைபிளே மொத்தமாக உண்மை தான், பைபிளே மொத்தமாக விடுகதை புஸ்தகம் தான். பைபிள் வந்து மொத்தமாக ஞான அர்த்தமான புஸ்தகம். எப்படி ஒரு ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் மூணு அர்த்தம் இருக்குது. நான் பேசும்போது சொல்கிறோம் ரெண்டு அர்த்தத்தில் பேசுகிறீங்க மூணு அர்த்தத்தில் பேசுகிறீங்கன்னு. ஆனால் ஆ டபுள் மீனிங், இங்கிலீஷில் கொஞ்சம் சொன்னால் வேகமாக புரியும். ட்ரிபிள் மீனிங்கும் இருக்குது, ட்ரிபிள் மீனிங்கும் இருக்குது. அப்படி வந்து வேதத்தில் ஆண்டவர் ரெண்டு அர்த்தத்தையும் வச்சுருக்கார், மூணு அர்த்தத்தையும் வச்சுருக்கார். அவர் பேசுனது எல்லாமே ஞான அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான். அப்போ எழுதப்பட்ட வார்த்தைகளில் இருக்கிற பொருள் இல்லை, ஆனால் எழுத்தில் ஓரளவுக்கு அந்த பொருளும் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் வந்து ஞான அர்த்தமான வார்த்தைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா சிந்தித்து தியானிக்கும் போது நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ உள்ளவன் எவனோ அப்படின்னா வாசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் தான் உள்ளவர்கள். அந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். லூக்கா 8:16-18 லூக்கா 8:16-18 சோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவன் எவனான்னு சொல்ல போட்டிருக்கு, இங்கே வந்து வேறு அர்த்தத்தில் போட்டிருக்குது. என்ன அர்த்தம்? ஆமாம், உள்ளதை எடுத்துடும். அப்போ உள்ள ஆண்டவர் வந்து உள்ளவன் எவனு அவனுக்கு அதிகமாக கொடுக்குறார். இந்த வசனத்தில் வேறு அர்த்தத்தில் ஆண்டவர் வந்து உள்ளவன் எவனா அப்படின்னு சொல்கிற பொருள் வந்து இங்கே மாற்றி ஆண்டவர் எழுதியிருக்காரு. உள்ளவன் எவனா அப்படின்னா இந்த வசனத்தின்படி என்னவா இருக்கும்? அது இல்லை, அது எழுத்தின்படி உள்ளவன் எவனோ. ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்திலே மூடவும் மாட்டான், கட்டிலே கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர் அதில் வெளிச்சத்தை காணும்படியாக அது விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போ உள்ளவன் எவனோ அப்படின்னா யாரு? எடுத்துக்கொள்ளப்படும். இல்லை, உள்ளவன் சொன்னா நற்கிரியைகள் உள்ளவர்கள். வெளிச்சம், வெளிச்சம்னா உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படி வெளிச்சம் பிரகாசிக்க? நம்ம டார்ச் லைட் எடுத்து அடிச்சா காக்க முடியும் இல்லை. அப்போ நற்கிரியில் செய்யும்போது உடனே எல்லாரும் பேசுவாங்க, பார் அவர் இந்த காரியத்தை செஞ்சுருக்காரு, இவர் இந்த காரியத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னு. அந்த வெளிச்சம் வந்து 10 கிலோமீட்டர் போகும், 15 கிலோமீட்டர் போகும், எங்கேயோ உலகத்தினுடைய கடைசி பக்கமெல்லாம் போகும். அப்போ நற்கிரியில் செய்யும்போது அது வந்து மற்றவர்களை சென்றடைகிறது. அப்போ நற்கிரியல் உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பாத்திரத்திலே மூட மாட்டார்கள். அப்படின்னா அதை ஒழிச்சு வைக்க மாட்டாங்க. நற்கிரியல் செஞ்சு என்ன பண்ணுவாங்க? மைக் செட்டில் எல்லாத்துக்கு மேலே வந்து சொல்லிடுவாங்க. பாத்திரத்திலே மூடவும் மாட்டார்கள், அப்புறம் கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டார்கள், மறைச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வந்து இன்னாரு உபயம் வைக்கிறாங்க. ஆ டியூப்லைட் வெளிச்சம் அடிக்கும் போதெல்லாம் அது தெரியும்.
அடிச்சு
அப்படி நற்கிரியை உள்ளவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அதிகமான நற்கிரியை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிடுவார். இப்போ 10 ரூபா உதவி செஞ்சானா அவனுக்கு 100 ரூபா கொடுத்து இந்த 100 ரூபாயை ஜனங்களுக்கு உதவி செய்யும்பார். இப்போ 100 ரூபா கொடுத்து உதவி செய்கிறான்னா அவனுக்கு 1000 ரூபா கொடுத்து இந்த 1000 ரூபா வச்சு ஜனங்களுக்கு உதவி செய்யும்பார். இப்போ 1000 ரூபா உண்மையாக செலவு பண்ணானா அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நன்மை செய்கிறவர்களாக இருந்து குறுகிய நிலமையில் கொஞ்ச நிலமையில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கே பாட புக்கு வாங்கி தர்றாங்க, அல்லது ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அவங்களுக்கு நற்கிரியில் செஞ்சு அவங்கள மேலே கொண்டு வர்றாங்க. அப்படி வந்து நிறைய காரியங்களை செய்கிறாங்க. அது வந்து ஜாதி மத வித்தியாசம் ஆண்டவர் யாரையும் பார்க்குறதில்ல. நற்கிரியைகள் அது தேவனிடத்துலேருந்து தான் வருகிறது, மனுஷனுடைய உள்ளத்துலேருந்து வராது, அல்லது மதத்தினுடைய அடிப்படையிலேருந்து வராது. நற்கிரியல் வரணும்னு சொன்னாவே கண்டிப்பாக அங்கே அன்பு தேவைப்படுகிறது. இப்போ ஏழை ஜனங்களை பார்த்து அன்பாக இருந்தால் தான் அந்த உதவி நாம் செய்ய முடியும். அன்பு வந்து தேவனிடத்துலேருந்து தான் புறப்பட்டு வருகிறது. அப்படி நாம் நற்கிரிகள் செய்யும்போது நம்மளுக்கு அதிகமான நற்கிரிகளை செய்யும்படி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கட்டளையிடுகிறார். அப்போ நற்கிரிகள் செய்யாமல் நாம் இருக்கும்போது நம்மகிட்ட உள்ளதுன்னு சொல்லி நினச்சிட்ருக்குறோம் பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன நினச்சிட்ருக்குறான், நான் இவ்வளோ சொத்து சேர்த்துட்டேன், நான் இவ்வளோ படிச்சுட்டேன், இவ்வளோ ரகசியம் தெரியும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. திடீர்னு ஒரு விபத்து நடக்கும், திடீர்னு ஒரு வியாதி வரும், கஷ்டம் வரும், ஒரு சோதனை வரும், எல்லா காசும் அப்படியே வீணாக போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நன்மை செய்கிறவர்களுக்கு அதிகமான நன்மை செய்யும்படி தேவன் கட்டளையிடுகிறார். அப்போ நன்மை செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் மறைத்து வைத்திருக்கிற பொருள் கொஞ்ச நாள் ஆகும்போது தனக்கு உள்ளதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறது எதுவோ அப்படின்னா தனக்கு உள்ளதுன்னு அவன் மட்டும்தான் நினைக்கிறான், அடுத்தவனுக்கு தெரியறதில்ல அப்படின்னு என்னவா இருக்கும். எனக்கு இவ்வளவு இருக்குது அப்படின்னு யாரு நினைப்பான், என்னத்தை நினைப்பான், அதான் என்னத்தை நினைப்பான், ஆ எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எனக்கு இவ்வளவு நகை இருக்கு, இவ்வளவு இடம் இருக்குதுன்னு தனக்கு மட்டும்தான் அந்த காரியம் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அப்படி உள்ளது தனக்குள்ளதுன்னு சொல்லி யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது அவனுடையதல்ல. இப்போ நம்ம இடம் வாங்கும்போது பத்திரம் எழுதுகிறோம் இல்லைங்களா, அந்த பத்திரம் எழுதுறனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும், இன்னொருத்தங்கிட்டருந்து சொத்தை நம்ம வாங்குறோன்னு அர்த்தம். ஆனால் அது அரசாங்க முத்திரையுடைய தாளில் நம்ம வாங்கும்போது அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த அரசாங்கம் எப்போ கேட்டாலும் நான் அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறதான் அந்த அரசாங்க முத்திரையினுடைய அர்த்தம். அப்போ இடம் வந்து யாருது, கவர்மெண்ட்டுது. கவர்மெண்ட் யாருடையது, ஆண்டவருடையது. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா பொருட்களுமே ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கிருபையாக கொடுத்தது தான். தாவீது வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் உம்மிடத்திலிருந்தே பெற்று நாங்கள் திரும்பவும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம், எதுவுமே எங்களுடையதல்ல, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்று அதை நாங்கள் திரும்பவும் உமக்காக நாங்கள் மனமு வந்து செய்கிறோம். அப்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மளை அதிகமான நற்கிரிகளை செய்யும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நற்கிரியில் செய்யாமல் இருக்கிறவருடைய பணம் பொருள் எல்லாமே கொஞ்ச நாள் ஆகும்போது அது இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் செலவு பண்ணு நம்ம சொல்கிறதில்ல, ஆனால் தானம் தர்மம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், நற்கரையில் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சோத்திரம் ஏழைகளும் இல்லை, எங்கே தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எங்கே வந்து உதவி தேவையோ, நற்கரையில் எங்கே தேவையோ, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எங்கே நற்கரையில் தேவை அங்கே கண்டிப்பாக செய்யணும். ஏழைக்கு உதவி செய்ய போனால் இந்தியா வந்து ஏழையான நாடு. நம்ம இருக்கிறதெல்லாம் விற்று நாம் பிச்சை போட்டாலும் இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்குள்ளே எல்லா காசும் தீர்ந்துடும். இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்குள்ளே நம்ம சொத்தை விற்று கொடுத்துட்டு போனோம்னா தாம்பரம் போகிறதுக்குள்ள அந்த காசு தீர்ந்துடும். அதனால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அதனால் என்னுடைய நாமத்தை நிமித்தம் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி அதை பார்த்து நாம் கணக்கிட்டு நாம் அதை செய்ய வேண்டும். மார்க்கு 4:21-25
அந்தரங்கம்
இல்லை,
வேற
ஒரு அர்த்தத்துல சொல்லிருக்கு. இப்ப விளக்கு தண்டுடைய காரியம் வருது, நற்கிரியில் வருது, அந்த நற்கரிகள் கூட சேர்ந்து இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் இது கூட சேர்த்துருக்காரு. அளவு அளவு என்ன அளவு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அவன் அதற்கேற்ற பிரதிபலனை பெறுவான். அப்புறம் அதே மாதிரி ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்தால் அதற்கேற்ற பிரதிபலனை பெறுவான். அப்படின்னா எந்த அளவுனால் எப்படி தங்களுடைய அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, உங்களுடைய வறுமையிலிருந்து எங்களுக்கு உதவி செய்தீர்கள். அது வறுமையிலிருந்து உதாரத்துவமாக எங்களுக்கு கொடுத்தீர்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்தாச்சுன்னா உடனே 10 ரூபா இவங்க இவருக்கு இவர் தானம் பண்ணார் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோத்திரம். அப்படியாக இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப பேர் பிரபலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் எந்த அளவினால் அழைக்கிறோமா அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் நாம் ஒரு ஆளுக்கு உதவி செய்யும்போது அதே மாதிரி நம்மளுக்கும் யாருக்கு தெரியாமல் அந்த உதவி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் அளவு. அளவுன்னு சொன்னால் பெரிய ட்ரம் அளவில் தண்ணி கொடுத்தா அந்த ட்ரம் நிறைய தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. எந்த அளவினால் என்ன அடிப்படையில் என்ன நோக்கத்தோடு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தீர்கள். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கணும். அப்போ இதுதான் அளவு. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கிறது ஒரு அளவுகோல். அப்போ அந்த மாதிரி செய்யும்போது அதே மாதிரி தான் நம்மளுக்கும் மற்றவர்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த ஞான நன்மைகளை நம்மளுக்கு கொடுப்பார்கள். அப்படியாக நம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அது வேதத்தின் வசனத்தின்படி அது யாருக்கு போய் சேரணுமோ எந்த அளவில் கொடுக்கணுமோ அந்த அளவை பார்த்து அளந்து நம்ம செய்யும்போது அதே மாதிரி தேவன் அளவில்லாமல் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அப்போ உள்ளவன் எவனோ அப்படின்னு வேதத்தில் நம்ம எடுத்து வாசித்து போனோம்னா ஒவ்வொரு வசனங்களில் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்போது வாசிக்கிறவன், சிந்திக்கிறவன், நற்கிரியை செய்கிறவன், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தான தர்மங்களை செய்கிறவர்கள், இப்படியாக பல நிலைமையில் நாம் பார்க்கிறோம். உள்ளவன் அப்படின்னா தேவனுடைய பொருள் என்னவாக இருந்தாலும் சரி அதை வந்து நற்கிரியலுக்காக பயன்படுத்தும் பொழுது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து சேர்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கலாம், தேவனுடைய நன்மையாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது வாசிக்கிறதாக இருக்கலாம், சிந்திக்கிறதாக இருக்கலாம், தியானிக்கிறதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எல்லாம் ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. நாம் அதை பயன்படுத்தும் பொழுது எந்த அளவில் நாம் பயன்படுத்துகிறோமோ அதை விட பல மடங்கு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறது. அப்போ தேவனுடைய காரியங்களை பயன்படுத்தாமல் தனக்கு மட்டும் ரகசியமாக வைத்து கொள்ளுகிறவர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன தனக்கு இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துருவாங்க. அதனால் நாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் வந்து வாசிக்கிறவர்களாகவும் சிந்திக்கிறவர்களாகவும் ஞான நன்மைகளை விதைக்கிறவர்களாகவும் தான தர்மங்களை செய்கிறவர்களாகவும் வலது கை செய்கிறதை இடது கை தெரியாத அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் இருந்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். லூக்கா 19:25-26 போதும். அப்போ நம்ம வந்து ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஆண்டவரே நம்ம அவங்க ஏற்கனவே பணக்காரங்களாக இருக்காங்களே அவங்களே என் பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நாம் கேட்போம். ஏன்னா 10 ராத்தல் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுங்கிறாரு. ஏன்னா அவன் உள்ளவன், தேவனுடைய வார்த்தை உள்ளவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் வைத்திருக்கிறவன், அவனுக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்களில் நன்மை செய்கிறவர்களுக்கு இப்போ வெள்ளம் வந்துருச்சு, இந்த வெள்ளத்துக்கு பணம் வேணும்னு சொன்னால் எங்கெங்கிருந்தோ பணம் வந்து குமியுது. ஒரு இடத்துல ஒரு சேதம் ஆகி போச்சு, இந்த சேதத்துக்கு ஜனங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லும்போது எத்தனையோ பேர் வந்து லட்சக்கணக்கான பணங்களை கொடுக்குறாங்க. அப்போது இங்கே வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும்போது நிறைய பேர் வந்து நன்மை செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. ஆனால் ஒருத்தர் ஏழையாக இருப்பான், ஆனால் நாம் நினைக்கிறோம் ஏழையாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்ககிட்ட ஆண்டவருடைய பொருள் இல்லை. அப்போ ஆண்டவருடைய பொருள் இருக்கும்போது அவன் ஏழையாக இருக்க மாட்டான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் அவன் பணக்காரன்தான். தேவனுடைய வார்த்தையை அவன் சிந்தித்து தியானித்தாவே அவன் சந்தோஷம் உள்ளவன் தான். அப்போ அவனுக்காக தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்படியாக நாம் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்கிறது இல்லை. ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கார். இவனுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, பொருள் இருக்குன்னு சொல்லி மற்றவங்க நினச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மேலே மேலே அவங்களுக்கு ஆசீர்வாதம் போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைய பணக்காரங்களுக்கு அதிக பணத்தை சேர்க்கும்படியான ஞானத்தையும் கொடுக்குறார். அதே மாதிரி படித்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, திரும்பவும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்களுக்கு பட்டம் பதவி நிறைய சேர்ந்து வரும், சொத்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனாலும் நன்மை செய்கிற காரியம் இருக்கிறபடினால அவங்களுக்கு திரும்பவும் பல இடங்கள்லிருந்து இலவசமான சொத்துக்கள் வந்து அந்த ஸ்தாபனத்துக்கு நிறைய கிடைக்கும். அப்படி கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் நிறையா இருக்குது. ஆனால் அந்த நற்கிரியைகள் செய்கிற பழக்கம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு இருக்குது இல்லாதவங்களுக்கு கொடுப்போம்னு அவங்க நினைக்கிறதில்ல. அவங்க வந்து நினைக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்களை இவங்களால தான் செய்ய முடியும், அதனால் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்கங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த பணத்தோடு கூட இந்த சொத்தும் போய் அவங்களுக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு நிறைய சொத்துக்கள் எழுதி வைக்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஸ்தாபனம் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்திட்டு இருந்தது, அவங்களால நடத்த முடியல, வேற ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்துகிற ஒரு ஸ்தாபனம் இருக்குது. அவங்க வந்து ஏற்கனவே பெரிய பணக்காரங்க, வெளிநாட்டு உதவி நிறைய வந்துட்டுருக்குது, அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணிட்டாரு, அந்த சாம் சுந்தர் ஐயா வந்து எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்தக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லை, எங்களால் நடத்த முடியல, அதனால் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு சொத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் இடத்த எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஏழையில் கூப்பிட்டு நீ நடத்துப்பான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் அது செய்யலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த நற்கிரியல் இருக்குதோ அந்த நற்கிரியல் இருக்கிறவர்கள் அவங்க ஏழையாக இருக்காங்க பணக்காரங்களாக இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை. அப்போ தேவன் தீர்மானித்தால் பணக்காரங்களே அதிகமாக பணத்தை வைத்து ஆசீர்வதிக்க முடியும், தேவன் நினைத்தால் அதிகமாக படித்தவர்களுக்கு இன்னும் நல்ல ஞானத்தை கொடுக்கவும் முடியும். அப்படி தேவன் நினைக்காத சமயத்தில் படித்தவன் சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் படித்து படித்து இப்போ கொஞ்சம் மேலே வரும்போது பார்த்திங்கன்னா பைத்தியமாயிடுறாங்க. டாக்டராக இருந்து பைத்தியமானவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அதிகமாக படித்து வேலை செய்யாமல் வீட்லேயே உட்காந்துருந்தவங்க பைத்தியமான ஆளுக்கு நிறையா தெரியும். அதே மாதிரி பைபிள் ஸ்கூல் படித்தும் பைத்தியமான ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க படிக்கிறது மட்டும்தான், நற்கரியில் எதுவும் செய்யாமல் இருக்காங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பாமல் இருக்கிற சமயத்தில் அந்த தேவனுடைய வார்த்தை அவர்களை ஏதாவது ஒரு நிலைமையில் மாற்றி எடுத்துரும். அதனால் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிற சமயத்தில் அந்த தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அது தேவனுக்கு மகிமை கொண்டு போய் சேர்க்கும். யாக்கோபு 2:14-17. யாக்கோபு 2:14-17. மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இருக்குது, இப்படி நிறைய விசுவாசம் இருக்குது. ஆனா நற்கிரியைகள் நம்ம செய்யற பழக்கம் நம்மளுக்கு இல்லை. அப்ப நற்கிரியைகள் செய்யும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பலமுள்ளதாக மாறும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நற்கிரியில் ஆசீர்வச்சிருக்காரோ, அல்லது எந்த அளவுக்கு விசுவாசத்தை நம்ம கொடுத்துருக்காரோ, அந்த விசுவாசத்தின்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே ஒரு கிரியை தான். அப்போ நாம் வந்து குணமான பின்பு நம்முடைய சகோதரனையுடைய விசுவாசத்தை சிறப்படுத்த வேண்டும். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கிரியையிலே கீழ்ப்படிந்து விட்டு மற்றவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அப்படி நாம் நற்கிரியைகள் செய்யும்போது நம்முடைய விசுவாசம் சாகாமல் உயிரோடு இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யாக்கோபு 2:26.
அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது.
சரீரம் எப்படி ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கும். அப்ப இந்த இடத்துல சரீரம் சொல்லப்பட்டிருக்குது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல அப்படின்னு சொல்லிட்டு கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை விட்டு போயிருக்குது. என்ன வார்த்தை அது? இது வந்து ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். மாதிரி ஒப்பனையா, கரெக்ட். என்ன வார்த்தை கீழே கிரி இல்லாத விசுவாசத்துல என்ன வரணும்? கிரி இல்லாத ஆத்மாவின் விசுவாசம் செத்ததா இருக்கும். என்ன மேல சரீரம் வந்திருக்குல்ல, அப்ப கீழே என்ன விசுவாசம் எங்க இருக்குது? ஆத்மாவில தான் விசுவாசம் இருக்கு. அப்ப கிரி இல்லாத ஆத்மாவின் விசுவாசம் செத்ததா இருக்கும். அப்ப கிரி இல்லாத ஆத்மா செத்ததா இருக்கும். பாருங்க, ரெண்டு வரி தான் அவர் வார்த்தையில் இருக்குது, அதுக்குள்ள எவ்வளவு ஞானார்த்தம் இருக்கு பாருங்க. ரெண்டே ரெண்டு வரி தான். ஆமா, உள்ளவன் எவனா? கொஞ்சமாவது நாம வாசி சிந்திக்கும் போது நம்மளுக்குள்ள அது புரியும். அப்ப உலகத்தாரை விட நாம் ஞானமுள்ளவர்களா இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வாசிச்சுட்டு சிந்திக்கணும். சிந்திக்கும் போது நம்மளுக்கு நல்லா புரியும். அப்படி கிரி இல்லாத ஆத்மா செத்ததா இருக்குது. சோத்ரம். யோவான் 15:1-3. யோவான் 15:1-3.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அச்சிய கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள்.
போது போது, இந்த வசனத்தில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையின்படி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கனி போட்ட கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா கனி கொடுக்கிற கொடி எதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமாம், நற்கிரியில் செய்கிறவங்கள பார்த்து அவங்களுடைய சுத்தம் பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? சின்ன சின்ன குறைகளை அதைய சரி பண்ணி எடுக்கிறாரு. அப்படி கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ, அப்படின்னா நற்கிரியில் செய்யாமல் இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். அவ்வளோதான், மொத்தமாக வெட்டி எடுத்துடுறாரு. ஆமாம், கவாத்து தான் அது. கவாத்துனா கிளையோடு வெட்டி எடுக்கிறது வேற, அந்த காஞ்சி போன சருக வெட்டி எடுக்கிறது வேற. அப்போ வேர்லிருந்து ஆண்டவர் வந்து வெட்டி எடுத்து போடுவார். நிறைய பேர்த்தா நிறைய பேர் வந்து நற்கரிகளை செய்யும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா குறைகளை மட்டும் திருத்தி அதை அதிகமான கனிகளை கொடுக்குறார். அப்போ உள்ளவன் எவனா அப்படின்னு சொல்லும்போது, கனி கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அதிக கனிகளை கொடுக்கும்படி தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி கனி கூடாது இருக்கிறவர்களை ஆண்டவர் வெட்டி போடுகிறார். அப்படின்னா இனி ஒரு நாளும் இவங்கிட்ட கனி வந்து உருவாகாது இருக்கட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அவரில் கனி கொடுக்க முடியாதபடி அதை வந்து ஆண்டவர் அவர்களை அழித்து போடுகிறார். ஏசாயா 65:8-9, ஏசாயா 65:8-9.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் இரு ரசம்
காணப்படும் போது அதை அழிக்காது.
போதும் போதும். அப்போ ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காது. அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்கார நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். சோத்ரம். அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி அனைத்தையும் அழிக்காதபடி
செய்வேன்.
இருக்கு, எல்லாத்தையும் அழிக்கிறது இல்லை, அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அப்படின்னா மொத்தம் ஆண்டவர் அழிக்கிறது இல்லை. அப்ப அழிக்காம வந்து பாக்கி வைக்கிறவங்க யாரு அப்படின்னா நற்கிரியை செய்கிறவர்கள். அதான் ரசம் காணப்படுறதுனா நற்கிரியை செய்கிறவர்கள். அந்த ஒரு திராட்சை செடியில் நற்கிரிகள் இருக்குது. அந்த ஒரு நற்செடி செடியில் திராட்சை நற்கிரிகள் இருக்கும்போது, அல்லது ஒரு செடியில் ரசம் இருக்கும்போது அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடியும் அழிச்சிட முடியுமா? முடியாது. அதனால் எல்லா ஊழியக்காரங்களும் கெட்டு போயிட்டாங்க, அல்லது எல்லா ஊழியக்காரங்களும் தேவனுடைய நாமத்தை நிமித்தம் ஊழியம் செய்யாமல் உலகத்தை பின்பற்றி அல்லது பாகாலை பின்பற்றி தேவனுடைய உடன்படிக்கையை மீறி தங்கள் மனம் போன போக்கிலே போய்கொண்டு இருக்கிறார்கள். யாராவது ஒரு சிலர் நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களை ஆண்டவர் மீதியாக வைப்பார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் அழிவிலிருந்து தப்ப முடியும். இல்லாட்டினா எல்லாத்துக்கும் வர்ற அழிவிலிருந்து தப்ப முடியாது, அவர்களும் அதே அழிவிலே அழிக்கப்படுவார்கள். அப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து அங்கே வாசம் பண்ணுவார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் அனுபவிப்பார்கள். லூக்கா 13 ஏழு எட்டு ஒம்பது, லூக்கா 13 ஏழு எட்டு ஒம்பது. ஆ போதும். இங்கே என்ன நம்ம பார்க்குறேன்னு சொல்லி கேட்டோம்னா, கனி கொடுக்காத மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உடனே வெட்டி போடுறதில்ல. இல்லை இல்லை இல்லை, 3 வருஷமாக கனி கொடுக்கல, 3 வருஷமாக கனி கொடுக்கல, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் நற்கரிய எதுவும் செய்யலை. ஆ செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கிருபியாக கொஞ்சம் காலத்தை கூட்டி கொடுக்குறார், கூட்டி தர்றாரு. இந்த நாட்கள்லையாவது அவங்க செய்வாங்களா அப்படின்னா, ஆண்டவர் இரக்கமுள்ளவர் கிருபி உள்ளவருங்கிறத இந்த வார்த்தையில் நாம் பார்க்குறோம். அப்படின்னா நற்கிரியில் செய்யாமல் இருக்கிறவர்கள் இந்த கேட்குற நாளில் இருந்தாவது தேவனுடைய வார்த்தையில் உணர்த்தப்பட்டு நாமும் நற்கிரியை செய்ய வேண்டும், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய ஆவி ஆத்மாவில் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கனி கொடுக்கறது. கனி கொடுக்கறதுனா எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் செய்கிறதில்ல, கனி கொடுக்கறதுனா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்முடைய ஆவி ஆத்மாவில் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வது, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை முதலாவது நாம் பெற்றுக்கொள்வது, அதுதான் கனி கொடுப்பது. அதுக்கப்புறம் தான் மற்றது. அப்போ கனி கொடுக்காமல் இருக்கிறவர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த 1 வருஷம் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருபியாக இருந்து இரக்கமாக இருந்து கொஞ்ச நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி நற்கிரியை செய்யாமல் இருக்கிற சமயத்தில் கடைசியில் வெட்டி போடலாம், இப்போ உடனே வெட்ட வேண்டாம், கொஞ்ச நாள் அதுக்கு நம்ம இரக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமான் சொல்கிறான். அப்படியாக ஆண்டவர் நம்ம மேல் இன்றைக்கும் கிருபியாக இருந்து நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். மத்தேயு 3:10 மத்தேயு 3:10. போதும். அப்போ கோடாரி ஆண்டவர் எங்கே வச்சுருக்காரு, மரத்தினுடைய வேரில் வச்சுருக்காரு. என்ன பண்ணணும், ஒரே வெட்டு தான், கோடாரி ஓங்கி ஒரு வெட்டு வெட்டியாச்சுன்னா மரம் விழுந்துடும். அந்த மாதிரி நாம் எல்லாருமே வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்தில் வந்திருக்கிறோம், வாழ்க்கையினுடைய கடைசி தருணம். நம்முடைய முடிவு எப்போங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம். அப்போ இந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிற சமயத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நாம் இந்த பூமியிலேயும் ஆசீர்வாதமாக இருப்போம், பரலோகத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதனால் நாம் இந்த கடைசி நேரத்தில் கனி கொடுக்காமல் போனால் எப்போ நம்மளுக்கு முடிவு வருங்கிறது தெரியாது. கடைசியில் நாம் தேவனுடைய நியாயத்திற்கு உட்பட்டு துன்மார்க்கரோடு நாம் பங்கை பெற வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த கடைசி நேரத்திலேயாவது நாம் நல்ல கனி கொடுக்கறதுக்காக முயற்சியில் எடுப்போம். எபிரேயர் 6:7-8
எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற பயிரை முயற்சிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதங்களும் பொருட்செடிகளும் பொருட்கூண்டுகளையும் முயற்சிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுத்தரிக்கப்படுவதே அதன்
முடிவு. போதும். அப்போது அடிக்கடி பெய்கிற மழை அப்படின்னா, நம்ம காட்டில் மழை பெய்யுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் காட்டில் மழை பெய்யுது என்ன அர்த்தம், எங்கள் காட்டில் மழை பெய்யுதுன்னா எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் தேவனுக்கேற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். தேவன் பிரியப்படுகிற நற்கிரிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நாம் நற்கிரிகளை செய்யாமல் என்ன பண்ணுறோம்? முச்செடியும் முற்பூண்டுகள் அப்படின்னா என்ன? முச்செடிகளையும் முற்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ. முச்செடி முற்பூண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? முச்செடி முள் வந்து மற்றவனை குத்துது. கரெக்ட். முள் பூண்டு முளைச்சிட்டு இருக்குது. அப்போ வசனம்தான் அது காட்டி கொடுக்குது. அப்போ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்மகிட்டேருந்து வந்து நற்கிரியல் வெளிப்படாமல் வார்த்தையிலையும் மற்றவர்களை தாக்குகிறோம். இருதயத்தினுடைய சிந்தனைகளையும் சீர்கெட்டதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தான் அது வந்து ஆளாக போகுது. அதுக்கு முன்னால் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றபடி நாம் நற்கிரியலை செய்து தேவனுடைய சாபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்வோம். தீத்து 3:8. தீத்து 3:8.
இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள்.
போதும். தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற எல்லாருமே, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எல்லாருமே நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவங்கள வந்து ஜாக்கிரதையா இருக்கும்படி அவங்களுக்கு கட்டளையிடுங்கிறாரு. கண்டிப்பாய் அவர்களுக்கு நீ உணர்த்திய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையில விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக அல்லது ஜாக்கிரதையாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது திட்டமாய் போதிக்க வேண்டும். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமான காரியம். அப்படி தேவனுடைய சமூகத்தில் நாம வந்து நன்மையை பெறணும்னா கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக மட்டும் நீதிமானாக இருந்தால் பத்தாது. கண்டிப்பாக மனுஷனுக்கு முன்பாகவும் நீதிமானாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு முன்பாக தான் நீதிமானாக இருப்பாங்க, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க மாட்டார்கள். அப்படின்னா மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் தான தர்மங்களை செய்யாதிருங்கள். அப்போ மனுஷர் காண வேண்டும் என்று நற்கிரியைகளை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கேன். அப்போ தேவன் காண வேண்டும் என்று அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை காணும்படியாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது வந்து முதலாவது தேவனிடத்தில் செய்கிற நற்கிரியை. அப்போ நாம் நற்கிரியைகளை செய்யும்போது ரகசியமாக நாம் தேவனுடைய இறுதி தேவனுடைய வார்த்தைகளை இறுதியத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அது தேவனிடத்தில் செய்கிற நற்கிரியை. அப்போ மற்றவர்கள் தெரியும்படியான நற்கிரிகளை செய்யும்போது அது மனுஷருக்கு முன்பாக செய்கிற நற்கிரியை. அப்போ நற்கிரியை முதலாவது நாம் தேவனிடத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டும், அதுக்கப்புறம் மனுஷர்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷருக்கு முன்பாக மட்டும்தான் நற்கிரிகளை செய்வாங்க. ஆண்டவர் அவங்கள சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிரியின் பலன் அடைந்தாயிற்று. என்ன நற்கிரிகள் செய்கிறதுனால என்ன பலன் அவங்களுக்கு அடைந்தாயிற்று, என்ன காரியத்தை பற்றி ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு? மனசு முன்பாக நீங்கள் நீதிமான்களாக உங்களை காட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பலன் அடைந்தாயிற்றுன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தியாச்சு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பலன் அடைந்தாயிட்டுங்கிறாரு. பகையா போச்சு, ஆனா நீ உங்கள் பிரதிபலனை அடைந்தாயிட்டுன்னு சொல்றாரு. என்ன பிரதிபலம் மனுஷன் எதிர்பார்க்கிறான், இல்லை அவனுக்கு என்ன கிடைச்சது? அப்படின்னா நற்கிரியை செய்கிறதுனால மனுஷர் புகழ்ந்த புகழே தான் அவனுக்கு மகிமை, அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ தேவங்கிட்டருந்து ஒன்றுமே இல்லை. ஆமாம். அப்போ வலது கை செய்கிறது இடது கை தெரியாமல் இருக்கும்போது அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஒரு நற்கிரியை செய்யிட்டு மனுஷன் முன்பாக தாரை ஊதுவியாதே, தாரை ஊதுவியாதுன்னா கரெக்டாக போட்டிருக்கு, ட்ரம்பெட்டில் ஊதாதேன்னு அர்த்தம். மைக் செட் வச்சு நீ சொல்லாத, சொன்னேன்னா உன் பலன் அடைந்தாயிற்று, ஜனங்கள்லாம் உன்னை பெருமையாக பேசிட்டாங்கன்னா அதுதான் நீ செஞ்ச நற்கிரியைக்கு உண்டான பிரதிபலன். அப்படியாக நிறைய பேர் வந்து மனுஷரிடத்துலேருந்து தான் அந்த புகழை தேடுறாங்க, தேவன்கிட்டருந்து தேடுறதில்ல. தேவன்கிட்டருந்து தேடணும்னா நாம் வந்து மனுஷன் முன்பாக நற்கிரிகள் செய்யாமல் தேவன் முன்பாக நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஒன்று யோவான் 2:3-6. ஒன்று யோவான் 2:3-6. போதும். அப்போ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றன்னு சொன்னால் முதலாவது அவருடைய இருதயத்தில் அன்பு நிறைந்திருக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அன்பு நிறைஞ்சிருக்கிறது எப்படி எப்படி பார்க்கலாம்? கரெக்டாக சொல்லிட்டு. ஆமாம், இருதயத்தில் அன்பாக இருக்கிறவர்கள் மற்றவர்கிட்ட வம்புக்கு போக மாட்டான். நிறைய பேர் இருதயத்தில் அன்பாக இருக்கிறவங்க தங்களுடைய காரியம் நடக்கிறதுக்கு மேனி மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் அன்பாக நடந்துட்டு தங்களுடைய காரியம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்க போயிடுவாங்க. ஆனால் உண்மையாகவே இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்கிறவர்கள் வம்புக்கு போக மாட்டார்கள். அப்படியாக நாம் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் பூரணப்பட்டிருக்கும் போது நம்மளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்புறம் அவர் செய்தபடியே நாமும் எல்லா நற்கிரிகளையும் செய்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 2 தெசலோனிக்கேயர் 3:10-15. 2 தெசலோனிக்கேயர் 3:10-15. போதும். அப்போ தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் வெட்டி ஆஃபீஸராக இருக்கக்கூடாது. ஆமாம், எந்த வேலையும் செய்யாமல் ஊரை சுற்றிட்டு அப்படி இப்படியும் சொல்லிட்டு அலையக்கூடாது. அவங்கள வந்து நாம் என்ன பண்ணணும், அப்படி அலையிறவங்கள கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும். அப்படி எவ்வளோ சொல்லியும் கேட்காம இருந்தானா அவனை என்ன பண்ணணும், அவனை வந்து ஆயக்காரனை போலவும் பாவியை போலவும் நினச்சி அவனை ஓரம் கட்டிடணும். ஆமாம், அதனால தான் வேலைக்கு போக சொல்கிறது. சோத்திரம். மத்தேயு 18:16 இல்லை, ரோமர் 16:17. ரோமர் 16:17.
அன்றியும் சகோதரரே,
நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்.
போதும். அப்ப நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் நம்ம வந்து தற்கிரியைகள் செய்கிறோம். அப்போ அதனாலே தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளே பூரணப்பட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது இது இப்படி இல்லை அது அப்படி அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தாறுமாறான உபதேசங்களையும் பிரிவினைகளையும் வந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நாம் அவர்களை விட்டு விலக வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கானே இல்லை, அந்த சபைக்கு போனால் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் ஒரு கட்டளையை போடுவாங்க. அப்போ இன்னொரு சபைக்கு போனால் அவங்க வேறு விதமான கட்டளைகளை போடுவாங்க. அப்படி வந்து கொண்டு வரும்போது நான் வேதத்தை படிக்கும்போது தேவன் நம்ம கூட நேரடியாக பேசுகிறார். அப்போ அப்படி பேசுகிற சமயத்தில் மனசனால் உண்டாக்கப்படும் பிரிவினைகளையும் மார்க்க பேதங்களையும் விட்டு நாம் விலகி உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 5:11
நான் உங்களுக்கு எழுதினது என்றால், சகோதரன் உண்ணப்பட்ட ஒருவன் உபச்சாரகரனாயாவது பொருளாசைகரனாயாவது விக்கிரகாரதனைக்காரனாயாவது உதாசீனனாயாவது வெளியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது.
இந்த மாதிரி பொருளாசை பண ஆசை இந்த இங்கே போய் தீர்க்க தரிசனம் கேட்குறக்கு உடனும் விக்கிரகாராதனை உதாசீனன் அப்படின்னா ரொம்ப அலட்சியமாக இருக்கிறவன், அப்புறம் தீர்க்க தரிசனம் கேட்குறதுக்கு இந்த சர்ச்சுக்கு போகணும் அந்த பாஸ்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களாக ஓடுறவங்க இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் அமாவாசைக்கு ஓடுறவங்க இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களெல்லாம் செய்கிறவங்கள பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள விட்டு அவங்க கூட நம்ம கலந்துருக்கக்கூடாது, அவங்க கூட புசிக்கவும் கூடாது. அமாவாசை ஜபத்துக்கு ஓடுறவனை அவனை ஓட விடணும், தீர்க்க தரிசனம் கேட்குறதுக்கு ஓடுறவனை அவனை அவன் வழியிலே ஓட விடணும், குறி கேட்க போகிறவனை அவன் வழியிலேயே போக விடணும். அந்த மாதிரி ஆட்களை பார்த்துட்டு நாம் விலகி இருந்து நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தீத்து 3:10 தீத்து 3:10 போதும். அப்போ யாராவது வேத புரட்டராக இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோன்னு இல்லை, அப்போ அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்கிறோம், ஐயா இப்படி வேதத்தை புரட்டாதீங்க, முதலாவது நீங்கள் வேதத்தை வாசிங்க, மற்றவங்கிட்ட கேட்குற உபதேசத்தை வந்து இங்கே சொல்லாதீங்க, வேதத்தை வாசித்து சிந்திச்சு பாருங்கள், ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்கள வந்து பைபிள் வாசிக்கிறதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்தணும். அப்போ வேத புரட்டனை பார்க்கும்போது அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத புரட்டர்கள் எல்லாமே மற்றவங்கிட்டேருந்து கேட்டுட்டு வர்றது தான் நம்மகிட்ட வந்துன்னு சொல்லுவாங்க, அவங்க வாசித்து பார்த்துருக்க மாட்டாங்க, சிந்தித்து பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியாக வேத புரட்டனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு, புத்தி எப்படி சொல்கிறது அப்படின்னா, வேதத்தை வாசிங்க நீங்கள், அப்போ நல்லா வாசித்தாலும் சிந்திச்சிங்களான்னு கேட்டால் அது கிடையாது. வேதத்தை 4 தடவை 5 தடவை 8 தடவை 10 தடவை வாசித்தவங்களாம் இருக்காங்க, ஆனால் சிந்திச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது கிடையாது. அப்படியாக நாம் வந்து அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அப்படியாக நாம் இன்றைக்கு கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு திரளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து நாம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வருகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும்போது நம்மகிட்ட என்னென்ன இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால் வந்து நம்ம உலக பிரகாரமான காரியங்களை தேடி தேடி நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளை விட்டு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு தெரியாமையே காணாமல் போய்விடும். கள்ளர்கள் கொள்ளையடிப்பார்கள். பூமியிலே பொக்கிசங்களை சேர்த்து வைக்காதீர்கள், சேர்த்து வைத்தால் கள்ளன் வந்து கொண்டு போவான். கண்ணை விட்டு
திருடுவான்.
ஆமாம், பரலோகத்திலே சேர்த்து வைங்கள். பரலோகத்தில் முதலாவது பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய இருதயத்தில் இங்கே சேர்த்து வைக்கிறோம். அப்போ இருதயத்தில் இங்கே சேர்த்து வச்சோம்னா இந்த இருதயம் பரலோகம் போகும். அப்போ பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் இருக்கும். இப்போ இடம் இல்லையா இருதயத்தில்? ஓ அப்படியா,
ஆமாம்.
ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இருதயத்தில் என்னமோ இருக்குதுன்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து தெரிஞ்சுக்குவாங்க இவங்ககிட்ட என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி வந்து ஒரு நல்ல பூவில் வந்து தேன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், தேன் ஈக்கள் எங்கிருந்தாலும் ஓடி வரும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட நற்கிரிகள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா எங்கே இருக்கிற ஜனங்களும் நம்மளை தேடி வருவாங்க. அப்படியாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்திலே நாம் சேர்த்து வைக்கும் பொழுது நாம் இந்த பூமியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், பரலோகத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாமும் நற்கிரியில் செய்து அநேகரையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர்றதற்கு நாம் ஒரு பாத்திரமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இந்த பூமியிலே கட்டுகிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.